இன்னும் சொல்ல போனால் இந்த எட்டாம் சூத்திரம் தான் நம்முடைய வாழ்வியல் நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டிய சூத்திரமாகும். இந்த எட்டாம் சூத்திர சிந்தனையை மீளமும் ஒருமுறை தொகுத்து சொல்லலாம் என்று கருதுகின்றேன். ஆறாம் சூத்திரத்திலே சிவபெருமானை எப்படி அறிவது என்கின்ற சிந்தனையை தொடங்கினோம். நாம் உலகத்து பொருள்களை எப்படி அறிகின்றோம்? மூன்று வகையாக அறிகின்றோம். ஐம்பொறிகளின் துணை கொண்டு உலகத்து பொருள்களை நேரடியாக அறிகின்றோம். இது காட்சி அளவை, காட்சி பிரமாணம். அந்த விடயங்கள் மறைந்திருக்குமேயானால் அதனோடு விட்டு நீங்காத ஒரு பொருளை கண்டு ஊகித்து அறிகின்றோம். இது அனுமான அளவை. இனி இரண்டு வழியிலும் அல்லாமல் மேலோர்கள் திருவாக்குகளை வைத்தோ அல்லது நாம் சரியான நூல் என்று நம்புகின்ற நூலை வைத்தோ அறிகின்றோம். இது ஆகம அளவை. ஆக ஆன்மாக்கள் தம்முடைய அறிவை கொண்டு எந்த விடயத்தை அறிந்தாலும் ஒன்று காட்சியின் மூலம் அறிய வேண்டும், அல்லது அனுமானத்தின் மூலம் அறிய வேண்டும், அல்லது ஆகமத்தின் மூலம் அறிய வேண்டும். ஆகையினாலே ஆன்ம அறிவு அளவைகளால் அறிவது. ஆனால் சிவபெருமான் இந்த அளவைகளால் அறியப்படான். ஏனென்றால் அளவைகளால் அறியப்படும் பொருள்கள் அனைத்தும் தோற்றக்கேடு உடையவை. அந்தமும் ஆதியிலான் அளப்பிலன் அருணந்தி சிவன் சொன்னார். ஏன் அளப்பிலன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அந்தமோடு ஆதியில்லான் அளப்பிலன், ஆதலாலே எந்தைதான் இன்னன் என்றும் அறியக்கூடிய பொருள் என்றோ அறிய முடியாத பொருள் என்றோ சொல்லிவிட முடியாது. வழக்கோடு மாற்றம் என்றேன். ஆகவே அவன் அளவைகளால் அறியப்படும் பொருளாயின் தோற்றக்கேடுகளை உடைய அசத்து, ஒருவாற்றானும் அறிய முடியாத பொருளாயின் முயல் கொம்பு போல சூனியம் இல்பொருள். ஆகையினாலே இவ்விரு திறனுமின்றி பாசஞான பசஞானங்களால் அறியப்படாமையும் பதிஞானம் ஒன்றினாலே அறியப்படுதலும் ஆகிய சிவசத்து என்று கூறுவர் மெய்யுணர்வில் நிலை பெற்று உயர்ந்தோர் என்பது ஆறாம் சூத்திரம். இவ்வாறு அறிவினால் அறியப்படும் பொருள் எல்லாம் அசத்து என்றும், சிவஞானம் ஒன்றாலே அறியப்படும் பொருள் சத்து என்றும், அறிந்து கொண்ட பொருள் இருக்கின்றதே அந்த பொருள் சத்தா அசத்தா என்று கேள்வி எழுப்பும் பொழுது, அந்த பொருள் சத்துமல்ல அசத்துமல்ல, அவ் இரண்டிற்கும் வேறான பொருள், அது ஆன்மா. அந்த ஆன்மா அசத்தையும் அறியும், சத்தையும் அறியும். பெத்த நிலையிலே அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறியும். இந்த நிலையில் அசத்து என்று சொல்லப்பட்டது பிரபஞ்சம். ஏகாந்தவாதிகளும் பிரபஞ்சத்தை அசத்து என்பார்கள். அவர்கள் அது பொய் என்பது என்று சொல்லி விளக்கம் கொடுப்பார்கள். நாம் பிரபஞ்சத்தை ஏன் அசத்து என்கின்றோம் என்றால், இது ஒரு தன்மையில் இல்லாமல் பல மாற்றங்களை எய்தி தோன்றுகின்றது, ஒடுங்குகின்றது, இருக்கும் வரை கூட எத்தனையோ மாற்றங்களை அடைந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆகையினாலே அசத்து என்கின்றோம். விளக்கம் வித்தியாசப்படுகின்றது. அந்த அசத்தை சார்ந்து அசத்தாந்தன்மையை பெறும் ஆன்மா, சத்தை சார்ந்து சத்தாந்தன்மையை பெறும். ஆகையினாலே இதை சதசத்து என்று பெயர் கொடுத்தார்கள். இந்த ஆன்மாவை சதசத்து என்பார்கள். நித்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டன்பாலும் என்பார் அருணந்தி சிவம். அந்த ஆன்மா தானாகவே ஒன்றை அறியாது. அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிவதற்கு அசத்தாகிய கருவிகளின் துணை வேண்டும். ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள் என்ற கருவிகளின் துணை வேண்டும். சத்தாகிய சிவத்தை அறிவதற்கு சத்தாகிய திருவருளின் துணை வேண்டும். எனவே அசத்தை அறியும், அசத்தால் அறியும், அசத்தில் தங்கி அறியும். அதுபோல் முத்தி நிலையில் சத்தை அறியும், சத்தால் அறியும், சத்தின்கண் தங்கி அந்த சத்தாகவே விளங்கி அதுவதுவாகவே விளங்கி அறியும் என்று அருமையாக ஏழாம் சூத்திரத்தில் சொன்னார். இதன் மூலம் பெறப்பட்டது என்ன? அப்போ சாதிக்க வேண்டிய அதிகாரி யார் அப்படின்னு உண்மை பெறப்பட்டது. சாதனை என்ன? அசத்தின் சார்பை நீத்து சத்தின் சார்பை கொள்ள வேண்டும். இதுவே சாதனை. இந்த சாதனையை சாதித்தற்குரிய அதிகாரி யார்னா ஆன்மாதான். இந்த ஆன்மா சார்ந்ததந்தன்மையாம் ஆன்மா அசத்தை ஆகிய உலகத்தை சார்ந்து அந்த அசத்தின் தன்மையை, உலகத்தின் தன்மையை, நிலைவேறில்லாத தன்மையை எழுதி பிறவியில் சுழன்று வருகின்றது. இந்த அசத்தாம் சார்பை நீக்கி, இந்த சார்பு நீங்கப்பெற்று சத்தாகிய சிவத்தை சார வேண்டும். அதுதான் செய்ய வேண்டிய சாதனை. இதை செய்வதற்குரிய பொருள் எதுனா ஆன்மா. ஆக சாதிக்கும் அதிகாரியின் இயல்பை சொன்னார். இனி இந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற கருவி எது, சாதனம் எது, அந்த சாதனம் எப்படி இந்த ஆன்மாவை வந்து சேரும்? இந்த ஆன்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டது. ஏழாம் சூத்திர நிலையில ஒரு எண்ணம் வந்துட்டது. ஆகா, நாம் அசத்தை சார்ந்து அசத்தின் தன்மை பெற்றிருக்கின்றோம். இது நமக்கு இன்பம் செய்யவில்லை. இது நம்மை ஒரு நிலையான ஒரு தன்மையை நமக்கு கொடுக்காமல் மேலும் மேலும் வினைகள் பெருகி பிறவிகளிலே சுழன்று சுழன்றுதான் வருகின்றோம். இன்பம் எல்லாம் ஒரு கன தோற்றமாகத்தான் இருக்கின்றது. ஒரு நிலையான இன்பம் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படியானால் நிலையான இன்பம் எப்போது கிடைக்கும்? அசத்தை அறிகின்ற நாம் சத்தாகிய சிவத்தையும் அறிய தகுந்தவர்கள் தான். அந்த சத்தாகிய சிவத்தை பெற்றால் அப்பொழுதுதான் நிலையான இன்பம் கிடைக்கும் என்று சிந்திக்கின்றது. ஏழாம் சூத்திரம் கேட்டதுனால அந்த சிந்தனை விளையணும். அப்போ அந்த சிவத்தை சார்வதற்கு என்ன உபாயம், என்ன சாதனம் அப்படின்னு கேட்கின்ற ஆன்மாவுக்கு அந்த சாதனத்தை சொல்றார். என்ன ஆறாம் சூத்திரத்திலே சொன்னனே, பரிஞானம் ஒன்றினால்தான் அவனை அறிய முடியும். அந்த பரிஞானம் தான் சாதனம். பரிஞானத்தை தான் திருவருள் என்று சொல்கின்றார்கள், திருவடி என்று உருவனையில் வைத்து போற்றுகின்றார்கள். அந்த திருவருள், அந்த பரிஞானம், அந்த சிவஞானம், அதுதான் இந்த ஆன்மாவை அசத்தாகிய உலகத்து சார்பை விட்டு நீங்க செய்து சத்தாகிய சிவச்சார்பை கொள்ள செய்யும். அப்படியானால் அந்த பரிஞானம் இந்த ஆன்மாவிற்கு எப்படி வந்து சேரும்? சாதனம் அதுன்னு தெரிஞ்சாச்சு, திருவருள் ஞானம் தான் சாதனம்னு தெரிஞ்சாச்சு. அந்த சாதனம் இந்த ஆன்மாவுக்கு எப்படி கிடைக்கும்? ஏன்னா எதுக்குமே ஒரு விலை உண்டு, எதை வாங்க வேண்டும் என்றாலும் ஒரு விலை உண்டு. அப்ப இந்த திருவருள் ஞானம் ஆன்மாவிற்கு எப்படி கிடைக்கும், எந்த வழியில் வந்து கிடைக்கும்? திருவருள் ஞானம் தானே சாதனம். அப்ப சுவாமி அந்த திருவருள் ஞானத்தை எனக்கு தரட்டும், நான் இந்த அசத்தாகிய உலக சார்பை நீக்கிக் கொண்டு சத்தாகிய சிவத்தில் சார்ந்து விடுகின்றேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்ப மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா, திருவருள் ஞானம் தான் சாதனம், ஆனால் அந்த திருவருள் ஞானத்தை பெறக்கூடிய தகுதிக்கு நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போவதன் காரணம் என்ன என்றால், முதன்மை கடைசி இறுதி லட்சியம் என்ன என்றால், அங்க பிளஸ் டூ தேர்வு எழுதி அந்த சான்றிதழ் பெற வேண்டும். அதுதான் பள்ளிக்கூடத்தின் போது பரம லட்சியம். அதுதான் இல்லையா சார், பிளஸ் டூ சான்றிதழ் தான் சார் வாங்கணும், பிளஸ் டூல வந்து உட்கார வைங்க, படிச்சுட்டு தானே முடியுமா? உலக கல்விக்கு அப்படி இருக்கின்றது, நீ ஒன்றாம் வகுப்பு இருந்து வா அப்படின்னு எங்க காலத்துல. இப்ப என்னெல்லாமோ காலம் வந்திருக்கின்றது, எல்கேஜிங்க யூகேஜிங்க, அதுக்கு மேல ப்ரீகேஜிங்க, என்ன தொட்டில தாராட்டும் போது ஏதாவது கேஜி சொல்லிவாங்களோ தெரியல, அப்படி போய்கொண்டிருக்கின்றது. ஆக இத்தனை வருடங்கள் ஒவ்வொரு வருடமாக பயின்று பயின்று 11 வருடங்கள் அல்லது 13 வருடங்கள் படித்து முடித்தால்தான் அந்த 12ஆம் வகுப்பிற்கு செல்ல முடிகின்றது. எல்கேஜியிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை படித்தால்தான் 12ஆம் வகுப்பு பாடத்தை படிப்பதற்கு தகுதி ஆகின்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலக அறிவை பெறுவதற்கே அப்படின்னா, சிவத்தை சார்ந்து சிவனை அறிய வேண்டும் என்றால் அதற்கு உரிய தகுதி என்ன என்றால் திருவருள். ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உரிய சான்றிதழ், அந்த கல்வி சான்றிதழ், அதையே நேரடியாக போய் நம்ம வந்து ஒரு வருடத்தில் வாங்க முடியல, அதுக்கு பல வருடங்கள் நாம வந்து படிநிலையாக படித்து போய் இந்த சான்றிதழ் வாங்கி அப்புறம் வேலையில சேர வேண்டியது இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது சிவத்தை அறிவதற்குரிய தகுதி சிவஞானம், பரிஞானம், இந்த திருவருள். அந்த திருவருளாகிய சாதனம் நேரடியாக வந்து கிட்டுமா? உலக கல்விக்கே இத்தனை வருடங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கின்றதே, அப்ப நேரடியாக அந்த சிவஞானம் வந்து கிட்டுமா? அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைதான் தவங்களை இயற்றுதல். இந்த ஆன்மா தவங்களை இயற்றினால் இந்த தவத்தின் வழியாக அந்த திருவருள் வந்து கிட்டும். தவங்களை ஆன்மா சைவ சான்றோர்களின் உரைகளை கேட்டும், சைவ நூல்களிலே உள்ளத்தை செலுத்தியும் சைவ தவங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் தவங்களை இயற்றிய பிறகு அந்த சாதனமாகிய திருவருளை ஆன்மாவாகவே வர்வித்துக் கொள்ள முடியாது. அங்கு சிவபெருமான் வந்துதான் அந்த ஞானத்தை வழங்க வேண்டும். நேற்று பார்த்தோம் தவம் என்ன என்ன பார்த்தோம், சரியை கிரியை யோகம், இந்த மூன்றும் தான் சைவத்தில் தவம் என்று சொல்லப்படுபவை. சரியை கிரியை யோகங்களை ஆன்மா இயற்றுவது மாதிரி ஞானம்னு 4வது இருக்க அதை ஆன்மா இயற்றலாம் அப்படின்னா அப்படி இல்லை. அங்க ஞானம் என்பதை சிவபெருமான் ஆச்சாரிய ரூபமாக வந்து அந்த ஆன்மாவிற்கு விளங்க செய்கின்றான். அந்த ஆன்மாவின் தன்மையை உணர்த்தி, நீ இதுகாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய், ஆனால் உன்னுடைய உண்மையான பெருந்தன்மை இப்படி இருக்கின்றது என்று அந்த சிவபெருமான் ஆச்சாரிய ரூபத்திலே வந்து உணர்த்தவுடனே அந்த சிவகுருநாதரின் உபதேச மொழியை கேட்ட மாத்திரத்தில் இந்த ஆன்மாவானது ஐம்பொறிகளின் சார்பை விட்டு தூளார்ந்தது நியாயமாக ஐம்பொறிகள் சொன்னார். பார்த்தோம் 36 தத்துவங்களையும் சேர்த்துக் கொள்ளணும். 36 தத்துவங்களையும் விட்டுட்டா அப்புறம் கேவலமாச்சே சார், ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கும் போது எங்களுக்கு அப்படி சந்தேகம் வரும் அல்லவா, இப்ப உங்களுக்கும் வரும். தத்துவங்களை எதுக்கு கொடுத்தது? ஆன்மா ஆணவ மலத்தில் கிடந்து ஒன்னே அறியாம இருந்தது. சரி, அதுக்கு ஏதோ ஒரு இருட்டில் கிடக்கவனுக்கு ஒரு விளக்கு கிடைச்ச மாதிரி, திருவுருப்பையன் சொல்ற மாதிரி வெடிவாமளவும் விளக்கணையமாயின்னு சொன்ன மாதிரி ஒரு விளக்கு கிடைச்சுனா விளக்க விட விளக்க விட்டுட்டு போயிடும், விளக்கையும் ஆன்மா விட்டுட்டுனா என்ன இருள் எல்லாம் கிடக்கணும், விளக்க தூக்கி வீசிட்டு வைங்க, சிக்கலாச்சே சார் இருள் எல்லாம் சார் கிடக்கணும் அப்படின்னு என்ன மாதிரி ஆட்களுக்கு படிக்கும் போது சந்தேகம் வந்தது இல்லையா. அதுதான் அதுப்போ உமாவசிமன் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒத்துக்கிட்டார், காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காணோனாதான் சொல்லிட்டார். காட்டக்கூடிய இந்த கருவிகள்லாம் இல்லாட்டா ஆன்மா எதையும் காண முடியாது, காண முடியாத இடத்துல அறிய முடியாதுன்னு அர்த்தவங்க, பெர்செப்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த காட்டக்கூடிய கருவிகள் இல்லாட்டா எந்த விடயத்தையும் சுவையோ ஒளியோ ஊறு ஓசையுமான ஒன்று அறிய முடியாது ஆன்மா. அப்போ கருவிகள் வேண்டும் அல்லவா, அதை போய் விட்டுவிட சொல்கின்றீர்களே என்றால் அந்த கருவிகள் இருக்கும் வரை இந்த ஆன்மாவால் சிவஞானத்தையும் பெற முடியாது. இந்த ஆன்மா கருவிகளோடு சார்ந்து இருக்கும் வரை இந்த ஆன்மாவால் சிவஞானத்தை பெறவும் முடியாது. அதையும் அதுக்கு அடுத்தால சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காணனாதாம், சரி நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒன்னா அப்படின்ட்டார். அடுத்தால இந்த கருவிகளின் சார்பு இருக்க வரைக்கும் ஞானம் என்ன செய்யாது, கெட்டவும் செய்யாது. அப்ப என்ன சார் வழி, எப்பவுமே இப்படி சிக்கலாவே சொல்றீங்களா சார். அறியப்படும் பொருளானா அதுவும் இல்லங்க இங்க ஆறாம் சூத்திரத்துல, அறியவே முடியாத பொருளானா அதுக்கும் இல்லங்க இங்க. அப்ப அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னீங்களே, ஒரு வழியால் அறியப்படுவோம் ஒரு வழியால் அறிய முடியாது, அந்த மாதிரி இங்க ஒரு தகுந்த பதில் இருக்கானா, இங்கேயும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. சிக்கல் வரும்போது பூரா தெளிவான பதில் இருக்குங்க, அதுதான் சைவ சித்தாந்தத்தின் தனித்தன்மை. சரிங்களா, இங்க என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப கருவிகள் வந்து இல்லாட்டா உன்னால எதையும் அறிய முடியாது, ஆனால் இந்த கருவிகளோட நீ சேர்ந்து இருக்கும் வரை உனக்கு சிவஞானமும் கிட்டாது. அப்ப என்ன வழி, இந்த கருவிகளை விட்டு கேவலத்தில் போனாதான தவறாக போயிருது இல்லையா, இந்த கருவிகளை விட்டு ஆணவ வளத்தில் அழுந்துவதற்கு பதிலாக நீ அழுந்துவதற்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளிலே அழுந்து. அந்த பொருள் எது, அதுதான் திருவருள். அந்த திருவருள் எங்க காணும அப்படின்னா அது குருவருளாகத்தான் வரும். சிவபெருமான் குருநாதனாக வந்து அந்த திருவருளை உணர்த்துவான். அப்ப எனக்கு உணர்த்தலையே சார், நானும் போன வருஷமும் சைவ சாந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன், 15 நாள் வந்திருக்கேன் அவள்கிட்ட கேளுங்க, அதுக்கு முதலும் 15 நாள் வந்திருக்கேன், எத்தனையோ வகுப்பு எடுத்திருக்கேன், இங்க வார வாரம் இங்க எடுத்துட்டு இருக்கேன், என்ன ஐயாவும் வந்தாலும் ஏதாவது பேசிட்டு இருக்கேன் இல்லையா, என்ன என்ன பிரயோஜனம், நெறியில் நிற்க வேண்டும். இதெல்லாம் நெறிதான், இதுவும் நெறிதான், ஆனால் யாரும் இல்லாத நேரத்தில் நான் சொல்வான் நினைக்கணும், அதை செய்வது ரொம்ப அரிதா இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு கட்டாய சூழ்நிலை வந்தாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நினைப்பதை ஒழிய மெத்த நேரம் அது எப்படியோ போயிட்டு இருக்கு. ஆகையினாலே அந்த நெறியில் நிற்க வேண்டும். அதான் சொன்னார், சிவபெருமான் குருநாதனா வரலையன்னா அது நீ தவங்களை ஈட்ட ஈட்டதான்பா வருவார் அப்படின்னு அதுக்கு அடுத்தால சொன்னார். நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒன்னா, அப்ப திருவருளால் தான் அந்த ஞானம் கிடைக்கும்னா அந்த திருவருள் ஏன் வரலன்னா, முன்னர் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் குருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி கருவிகளை நீக்கி குறைகளில் குருகுமாறே என்று அருமையாக சொன்னார். அதுபோல இங்க சிவபெருமான் குருநாதரா ஏன் வந்திருக்கார் அப்படின்னா, இந்த தத்துவங்களின் சார்பை விட்டு ஆன்மாவை நீக்கி தன்னுடைய திருவடி சார்பிலே வைத்துக் கொள்கின்றான். அந்த ஆன்மாவின் தத்துவம் நீங்குதுனாலே அப்ப ஆணவமல சார்பில் விழுந்துருது நினைக்க கூடாது, ஆணவமலமும் நீங்குதுங்க, ஏன்னா மூலமலம் அதுதானே, அது நீங்களே இந்த தத்துவ கருவிகளை விட்டுதானே போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வரும். தத்துவ கருவிகளை விட்டு வெறுமனை தத்துவ கருவிகளை மட்டும் விட்டா ஆணவ மலத்தில எல்லாம் அழுந்தோம், அது முத்தி அல்லவே. அதனால இங்க என்ன பொருள்னா, தத்துவங்களை விட்டு அவனுடைய திருவடியில் சேர்கின்றது. அதான் சொல்றாரு, விட்டு அறங்கலல் சேருமே சொல்லி முடிச்சார், விடுமேனு சொல்லி முடிச்சிடல. ஏன்னா இதை விட்டுறதுதான் முத்தின்னு எத்தனை பேர் சொல்றாங்க, இதை விட்டு பெற வேண்டிய பொருளை பெற வேண்டும், வீடு பேரு இல்லையா, பெற வேண்டிய பொருளை பெற வேண்டும். சரி அப்போ இந்த தத்துவங்களை விட்டால் அறன் திருவடி எப்படி சேர முடியும், அதுக்கு அங்க என்ன சம்பந்தம் இருக்கு, மேஜை விட்டு இறங்கினா தலை தான் வர முடியும், அது ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா. அதே மாதிரி தத்துவங்களை விட்டா அறந்திருவடிதான் சேரணுமா, அருமையா சொல்லுவார் மெய்கண்டார் உதாரணம், அவரை மாதிரி சொல்ல முடியாது. என்ன ஒவ்வொருத்தர பார்க்கும்போது அவரை மாதிரி சொல்ல முடியாது, அருணிசுவத்தை பார்க்கும்போது அப்படிதான், ஞானசம்பந்த தேவாரத்தை படிஞ்ச இன்னொரு தேவாரத்தை நினைக்க முடியாது, அப்ப தேவாரத்தை படிஞ்ச அப்ப தேவாரமே தான் நினைக்க முடியும், அப்படி என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் நூல் என்ன செய்வது. இப்ப தத்துவங்களின் சார்பை விட்டால் சுவர்மான் திருவடிதான் சார்பா அப்படின்னா, ஆமா ஊசல் கயிறற்றால் தாய் தலையான் துணையால் சொன்னார் ஆண்டு உள்ள இயல்பு கூறியது அப்படின்னு சுவாமி எழுதுவார், அதனால நான் இதை சொல்ல முடியுது. அந்நியமின்மை அங்குள்ள இயல்பை சொல்றார், அதை விட்டா இதுதான் சேரும் அப்படிங்கிற இயல்பு. சரி எல்லாம் நல்லா இருக்கு, அப்ப தவங்களை செய்ய வேண்டும், தவங்களை செய்தால் அந்த தவத்தின் பயனாக என்ன கிடைக்கும், தவங்களை முற்றுவித்தால் சத்தை சார்வதற்கு என்ன சாதனம் வேண்டுமோ அந்த சாதனம் சிவஞானம் கிடைக்கும். இந்த சிவஞானத்தை பெற்று இந்த ஆன்மா அசத்தாகிய உலகத்திலிருந்து தத்துவ கூட்டங்களிலிருந்து விடுபட்டு தாத்விக கூட்டங்களில் இருந்து விடுபட்டு சிவபெருமான் திருவடியை அந்த சத்தை சேரும் இல்லையா. அந்த இடத்துல அருள் சிவம் அருமையா விளக்குவார், அரண்கடல் செருமேனு சொல்ற இடத்துல என்ன சொல்வார்னா, மலமகற்றி தானாக்கி தானாக்கினவனே சிவசமாதிகள் ஆகா அப்படின்னு கைதட்டுவாங்க, மலரடி கீழ் வைப்பன்ட்டார். என்ன மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் அப்படின்ட்டார். அதனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், நடைமுறை வாழ்க்கையில ஒரு சந்தேகம், தவங்கள்னா சரிய கிரிய யோகங்கள் சொல்றீங்க. சரியைனா சிவபெருமானை உடலால் வழிபடுதல், உடலால் உடல் தொண்டு செய்தல். கிரியைங்கும் போது உடலாலும் உள்ளத்தாலும் தொண்டு செய்தல். யோகங்கும் போது எல்லாம் உள்ளத்தாலேயே பூஜைகளை எல்லாம் ஏற்றுதல். இப்படின்னு சுருக்கமா சொல்றோம். இப்போ ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நல்ல விதமா வாழ்ந்தால் அதை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இன்னொரு கேள்வி வரும். ஏனென்றால் திருக்கோயிலே எத்தனையோ அறங்களை சொல்லியிருக்கின்றார், இன்னும் எத்தனையோ நீதி நூல்கள் எத்தனையோ அறங்களை சொல்கின்றன. இந்த தவங்களைத்தான் செய்ய வேண்டுமா என்று சந்தேகம் வந்து நீங்க, ஏன் நாலு பேருக்கு நல்லது செஞ்சிட்டோம் போதாதா? யாருக்கு நமக்கு யாருக்கும் எந்த கருத்தனை செய்யல. இப்ப அதை விடவும் நாடு முன்னேறி விட்டது. நல்லதை ஏன் செய்யணும்? நாலு பேருக்கு கேடு பண்ணாம இரு, அதே போதும். அது யாருன்னா கேடு பண்றவனுக்கு சொல்லி வச்சது, ரொம்ப கீழ்நிலையில் இருக்க சொல்லி வச்சது. இதே இப்ப வந்து எல்லாருக்கும் பொது மாதிரி ஆக்குதாங்க. சாம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். அறங்களை செய்ய வேண்டும் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். எத்தனையோ அறங்களை சொல்லியிருக்கார். அவரே சொல்லிட்டார, யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல வீரன் சொல்லிட்டார. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை சொல்லிட்டார. தவம் செய்யக்கூடிய வாழ்க்கை இருந்தா அந்த துறவர வாழ்க்கை இருந்தா அந்த தவங்களை தான் செய்ய முடியும். இல்லற வாழ்க்கை இருந்தா தான் தானம் செய்வதற்கு முடியும் இல்லையா? தாளாண்மை இல்லாதான் சொல்லிட்டார. தாளாண்மை இல்லாதான் என்ன சொல்வாரு? வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கடும்னார். அப்ப முயற்சி செய்து பொருள் ஈட்டினாதான் தானம் செய்ய முடியும். அதுக்கு இல்லறம் தான் ஏற்றது. இல்லது தவம் தியானம்னு போனா துறவரம் தான் ஏற்றது. எதையாவது ஒன்னதான் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா ரெண்டையுமே சேர்த்து செய்யக்கூடிய பேர் உனக்கு எப்ப கிடைக்கும்னா, நீ வாய்மையிலிருந்து வலுவாமல் நடந்தால் கிடைக்கும் சொல்றார் இல்லையா? மனத்தோடு வாய்மை மொழின்னு சொன்னார். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கார் ஐயா. சரி, அதுக்கு வாய்மைக்கு மேலே சொல்லிட்டாரு, ஒன்றாக நல்லது கொல்லாமைட்டாரு, மற்றதன் பின்சார பொய்யாமை நின்றுட்டாரு. அப்ப அதை விடவும் கொல்லாமைங்கிற அறம் சொல்லியிருக்காரு. இப்படி பெரிய பெரிய அறங்கள் எல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோன்ற அறங்களை மாத்திரம் கடைபிடித்துக் கொண்டிருந்தால் போதாதா? அதே நம்ம எப்படிதான் நிறைவேற்ற போறோம்னு திகைத்துக்கிட்டு இருக்கும் போது, இப்ப நீங்க வந்து தவம்னு சொல்லிட்டு நீ என்னமோ சரியை கிரிய யோகம் சொல்றீங்களே, இது என்ன எதெல்லாம் செய்ய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைவு ஏற்படும். அப்ப நாம ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொன்ன நல்வினைகள், நீதி நூல் சொல்ற நல்வினைகள் எல்லாம் செய்ய வேண்டிதான். செய்ய வேண்டாம் இல்ல, நல்வினைகள் எல்லாம் செய்ய வேண்டிதான். செய்தால் அதற்குரிய இன்பம் கிடைக்கும். என்ன? உலக இன்பம் தான். அப்ப அது நூறு பிறவி எடுத்துதான் அதை அனுபவிக்க வேண்டும். பிறவி விட்டு விடாது. இறந்து விறந்து கொண்டு சுழன்று கொண்டு இருக்க வேண்டியதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நாம என்ன படிச்சோம்? தீவினையின் போக்குவரவு உரிய என்ன படிச்சோம் இல்லையா? இருவினையின் போக்குவரவு உரிய தான் படிச்சோம். நல்வினை செய்தாலும் சரி, தீவினை செய்தாலும் சரி, போக்குவரவு அறாது. அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் ரெண்டாம் சூத்திரத்திலே. ஆகவே எப்போ உனக்கு அந்த தவங்கள் அந்த அறங்கள்லாம் போதாது, இந்த தவங்களையும் செய்யணும், சரீர யோகத்தையும் செய்யணும்னு நினைப்பு எப்ப வரும் தெரியுமா? இந்த போக்குவரவு புரிதலால் அவன் வந்து இழைப்படையும் போது, இந்த பிறவியினால அவனுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்காத போது, இதிலே நாம் அனுபவிப்பதற்கு நிலையான இன்பம் எதுவும் இல்லை. எல்லாம் இன்பம் மாதிரி தோன்றுது அவ்வளவுதான் ஒழிய, நிலையான இன்பம் ஒன்றும் இல்லை. நமக்கு என்று ஒரு நிலை வேறு கிடைக்கும், துன்பமாக இருக்கின்றதே அப்படின்னு தெரியும் போதுதான் அதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி அப்படின்னு அது பல பிறவிகள் தான் வரும். ஏன்னா அறியாமையிலே மூழ்கி கிடந்த ஆன்மாலாம் உலகத்துக்கு வந்திருக்கு. அப்ப அந்த உலகத்தை வந்து அறிய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் அதுக்கு இருக்கத்தானே செய்யும். ஒன்றும் இல்லாதவருக்கு ஏதோ கிடைத்த மாதிரி இல்லையா? அப்போ அதுக்கும் அதுல அனுபவித்து அதுல ஒன்றும் இல்லை, அதில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போதுதான் அதுக்கு மேலானதை நாடும். அப்போ இந்த அறங்கள் செய்வதோடு நின்றுவிடாமல் போக்குவரவு புரிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்கு அந்த போக்குவரவு எல்லாம் கடந்து நிலைவேறு அடைய வேண்டும் என்றால் நாம் சாந்தனத்தன்மை உடையவர்கள். எனவே நிலைவேறான ஒரு பொருளை அடை சார்ந்தால்தான் அந்த நிலைவேறு நமக்கு கிடைக்கும். யாகையினாலே அவனை சார்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அவற்றை செய்வோம். அவற்றால் அந்த இறப்பில்லாத தவங்கள், இறப்பில்லாத தவங்கள் அடைமொழி கொடுத்தார். ஏன்னா ஒரு புண்ணியம் செஞ்சா அதுக்கு பலன் உண்டு, கட்டாயம் உண்டு, இன்பம் உண்டு. ஆனால் அந்த புண்ணியத்தினுடைய வன்மைமென்மைக்கு ஏற்ப அது பெரிய அளவு புண்ணியமா சிறிய அளவு புண்ணியமா அதற்கென்று வகுக்கப்பட்ட காலம், ஒரு கால அளவு வகுத்திருப்பார். இந்த கால அளவிலே இந்த புண்ணியத்தின் பயனை எல்லாம் இவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு அந்த கால அளவு வரைதான் அனுபவிக்க முடியும். அதுக்கு மேல முடியாது. ஆனால் அதோட அந்த பலன் முடிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். அதான் இறப்பு உடைய அந்த அறங்கள் அவையெல்லாம். ஆனா இதை இறப்பு இல்லாத தவங்கள்னார், அதாவது அழிந்து விட மாட்டாதவை. என்ன அப்படின்னா, ஒரு சிவபுண்ணியத்தின் பலனை நாம் அனுபவித்தால் அது இன்னொரு சிவபுண்ணியத்திற்கு அது ஏதுவாக அமையும். அந்த சிவபுண்ணியத்தை செய்த அதை விட இன்னும் மேலான நிலையை வளர்ச்சி அடைவோம். அப்படி நாம வந்து வளர்ந்து கொண்டேதான் போவோம். ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார், சரியையை இயற்றினால் நம்மை கிரியை செய்யும் நிலைக்கு அவன் உயர்த்துவான். கிரியையை வலுவாது பல காலம் இயற்றினால் யோகம் செய்யக்கூடிய நிலைக்கு உயர்த்துவான் அப்படின்னு சொன்னார். அதுவும் இருக்குங்க. ஆனா சரியை ஏற்றினதுக்காக ஒரு போனஸும் கொடுக்கார் சுவாமி. என்னன்னா சாலோக பதம், சரியேற்றியவர்களுக்கு சாலோகம்னு அந்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்கார். அதாவது அவருடைய உலகத்திலே பிறத்தல் இல்லையா, அங்க வந்து நமக்கு எந்த தடையும் இல்லை. இந்த உலகத்தில் ஏற்றி இருந்துகிட்டு 15 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வகுப்பு ஒண்ணு நடத்துறாங்கன்னா அது பெரிய விஷயம். இந்த உலகத்துல எத்தனை விதமாக நம்ம எங்கெங்கெல்லாம் இழுக்கும், தவறான முறையில் இழுக்கிறது சொல்லல, பொறுப்புகள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள், உலக பொறுப்புகள் இருக்கு, அது ஒவ்வொரு பக்கம் இழுக்கும். இதையும் மீறி கொண்டு 15 நாட்கள் விடாப்பிடியாக வந்து அதுவும் முறையாக, எந்த நேரத்தில் எதுவும் நடக்கட்டும் வச்சுட்டோம் அப்படி இல்ல, முறையாக நடத்தி அது நடக்கின்றதா என்று ஒரு சரிபார்த்து வரது பெரிய விஷயம். என்னன்னா சாலோகம்னு போயிட்டதுன்னா அங்க வந்து நமக்கு மற்ற இடைஞ்சல்கள் எதுவும் இருக்காது, அவருடைய உலகம் அது, அது சிவபுண்ணியத்திற்கு முழுக்க முழுக்க ஏற்ற விதத்திலே இருக்கும். அப்ப நல்லா சிவபுண்ணியங்களை செய்வோம், அது நம்முடைய மேல்நிலைக்கு உயர்த்தும். அப்புறம் அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிலை சாமீபம், அப்புறம் அவருடைய உருவத்தையே பெறுதல் சாரூபம், யோகம் செஞ்சா சாரு அப்படிலாம் இடையிலடையில பதங்களும் கொடுக்கின்றார். ஆகையினாலே சரியை செய்வதனாலே கிரியை செய்வதனாலே இப்படி ஒரு இறப்பில்லாத ஒரு அழிவில்லாத நிலைக்கு நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே உலக சாதாரண உலக அறங்கள் அவை செய்ய வேண்டும், அவை செய்தால் மட்டும் போதாதுன்னு தான் சைவனுக்கு சொல்றோம். நீ உலகரங்களை எல்லாம் விட்டு அதுல நீ எப்படினாலும் இருந்துக்கோ, இனிவை பேசு அல்லது எரிஞ்சு விழு, இதை மட்டும் செய்ய அப்படின்னு நாம சொல்லல. உலகரங்கள் சைவனுக்கு வேண்டும், அது அது போக இதுவையும் வேண்டும். சைவன் வாய்மை சொல்ல வாய்மையோடு ஒழுக வேண்டாமா, வாய்மை எப்படிதான் ஒழுகணும். சாதாரண ஒரு உலகத்திலே நீ வாய்மை எப்படி இல்லாட்டா சோர்வான்ட்ட எப்படி வாய்மையா இருக்க முடியும். நேருக்கு நேரம் ஒருத்தர் இருக்கான், ஐயா இவன்ட்ட வாய்மையில இருந்து தவறணும்னா நம்மளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சு போயிரும், தெரிஞ்சுட்டா அப்புறம் அசிங்கமா போயிரும். அதுக்கு கூட கவலைப்படாம நேருக்கு நேரம் உள்ளவன்ட்டே வாய்மையா ஒழுகாட்டா, தோன்றா துணையா இருக்கக்கூடிய சோர்வான்ட்ட எப்படி வாய்மையா நடப்பான் இல்லையா. ஆக சாதாரணங்கள்ல நமக்கு வேண்டும், ஆனால் அவை மட்டுமே போதாது, அதற்கு மேல் இந்த இறப்பில்லாத தவங்களை செய்ய வேண்டும். சரியை என்பது உடலால் சிவருமானுக்கு தொண்டு செய்தல், திருக்கோயில் சென்று அழகிடுதல், மெழுகிடுதல், தீபதுபங்கள் ஏற்றுதல், பூஜைக்க வேண்டிய திரவியங்களை கொண்டு கொடுத்தல், அங்கு வருகின்ற அடியார்களுக்கு தமால் என்ற தொண்டுகளை செய்தல், திருமுறைகளால் எம்பெருமானை துதித்தல், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருள்வன்றேன். என்ன அருமையா சொல்லியிருக்கார். அதான் பாருங்க தேவாலயம் அளப்பே அளக்க முடியுமா, எக்கச்சக்கம். இதே வந்து கொஞ்சம் சிதைந்தது போக மீதி கிடைச்சிருக்கு நமக்கு. அப்படி வாழ்நாளே அப்படி அளப்பில கீதங்கள் சொல்வதிலே அவர்கள் கழித்தார்கள், அது அவர்களே சொல்லியிருக்கின்றார் அப்பர் சுவாமிகள். விளக்கிட்டார் பயன் சொல்லின் மெய் நெறி ஞானமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சரியை தொண்டுக்கும் அப்படி உயர்ந்த பலனை சொல்லியிருக்கின்றார்கள். கிரியை சிவபூஜையை கேட்கணுமா, அத மாதிரி ஒரு புண்ணியம் கிடையாது. சிவபூஜை செய்வது மிகப்பெரிய புண்ணியம். அப்புறம் சிவபூஜை செய்தால் அதை உள்ளத்திலே இந்த சிவபூஜை ஏற்றும் அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலை நமக்கு கிடைக்கின்றது. அந்த மாதிரி யோக நிலையில பார்க்கிறோம். ஒரு நாயன்மார் தம்முடைய உள்ளத்திலேயே கோயில் எழுப்பி எம்பெருமானுக்கு எல்லா வழிபாடும் செய்தார், பூசலார் நாயனார் என்று கருதுகின்றேன். அந்த யோக நிலையை அவர் கைவிடப்பட்டிருந்தார். சரி, அப்புறம் ஞான நிலைங்கிறது, ஞான நிலைங்கிறது சிவபெருமான் குருநாதனாக வந்து ஞானத்தை உணர்த்தல் அது இருக்குங்க, அது திருவருள் ஞானம், அது மேலான பரஞானம். என்ன இன்னொரு ஞானம் இருக்கு அதுங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 8வது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏய்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா உயர் ஞானம் 2 உமாவதி சிவன் சொன்னார். சரியை கிரிய யோகம் அவற்றுக்குரிய பலன்கள் சாலோகம் சாமீபம் சாரூபம் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சரியை கிரிய யோகம் முடிச்சுட்டு ஞானத்துக்கு வரும்போது உயர் ஞானம் 2. இந்த 3 மேலான உயர்ந்த ஞானம் இருக்கின்றதே அது 2 வகைப்படும். ஒன்று நாம எல்லாம் இப்ப பார்த்த மாதிரி திருவருள் பதிஞானம், திருவருள் 1 அதனை தெளிய ஓதும் சிவாகமம் அப்படின்னார். இன்னொன்று என்னன்னா அந்த திருவருளின் இயற்பையெல்லாம் தெளிவாக எடுத்துரைக்கின்ற சிவாகமம் அடுத்த ஞானம்னா, சிவாகமத்தை ஒரு ஞானம்னு சொல்லியிருக்காங்க. ஞானம்னா அதை நம்ம திருவருள் தானையா ஞானம் சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் ஞானம். அதை அடைவதற்கு வழி சொல்லக்கூடிய இந்த சிவாகமும் ஞானம் என்று போற்றப்படும். மேலான ஞானம் அந்த திருவருள் தான், அதை அடைவதற்கு வாயிலாக இருப்பது பற்றி ஆகமமும் ஞானம்னு சொல்லப்படும். வேதத்தை சொல்லலையே, வேதத்தில் இந்த விஷயங்கள்லாம் சுருக்கமா நுட்பமா அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு, உலக அறங்கள் தான் விரித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போல அது உலகத்தவர்களுக்கு தான் முக்கியமா சொல்லியிருக்கு. சிவாகமம் தான் திருவருள் வீழ்ச்சி பெற்ற அந்த சத்தினிபாதர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகையினாலே ஒரு ஞானம் திருவருள், அடுத்த ஞானமாவது ஆகமம் சொன்னார்கள். இப்படி சிவாகமம் சொல்லும் அப்படின்னார்கள். ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அந்த இதே கருத்தையுடைய சிவாகம ஸ்லோகம் ஒன்றினை தம்முடைய கட்டுரை ஒன்றிலே அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அது முன்பு ஒரு கட்டுரை வெளியிட்டார்கள் தர்மபுரம் ஆதீனத்தில் என்று கருதுகின்றேன். அதில் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் பலர் ஒவ்வொருவரும் கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த கட்டுரையில அந்த ஸ்லோகத்தை அவர் குறிப்பிடுகின்றார். ஏன்னா உமாவசிவன் சொல்லிட்டாரு, இப்படி ஞானம் ரெண்டு வகைப்படும், அதுல ஒன்று திருவருள், இன்னொன்று வந்து சிவாகமம் என்று ஆகமம் சொல்கின்றது அப்படின்னு சொல்லிட்டார். சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே அப்படின்னு இருப்பார். அப்ப ஆகமம் எப்படி சொல்லுதுங்கிறத அவர் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டியிருக்கின்றார். இதை இந்த ரெண்டு ஞானத்தையும் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் உமையன்னையாருடைய திருப்பாலிலே பெற்றார் என்று சேக்கலா சுவாமிகள் அருமையாக சொல்வார். ஒன்று ஒரு ஞானம் என்ன, சிவாகமம், அது அபரஞானம்னு சொல்லுவாங்க, அபரஞானம். இன்னொரு ஞானம் என்னது, மேலான திருவருள் ஞானம், அதை பரஞானம் சொல்லுவோம். ஆக ஞானம் இருவகைப்படும், ஒன்று திருவருளாகிய பரஞானம், இன்னொன்று ஆகம ஞானமாகிய அபரஞானம். இந்த ரெண்டு ஞானத்தையும் ஞான சம்பந்த பெருமான் உமையன்னையாரிடம் பெற்றார் அருமையா சொன்னார் சேக்கலார் பெருமான். உமையன்னையாருடைய அந்த திருமுனைப்பாளைய உண்ட மாத்திரத்திலே ஞான சம்பந்த பெருமான் எதையெல்லாம் அறிந்தார் என்று சொல்லும்பொழுது சேக்கலார் பெருமான் சொல்லுவார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணவறிய மெஞ்ஞானம், தம முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்வாரே. அப்ப பாட்டை திருப்பி சொன்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், ஒன்னு ஒரு ஞானம் ஆச்சா, பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் இரண்டாவது ஞானம், ஓமையிலா கலைஞானம் மூணு ஞானம் ஆயிட்டது, உணர்வறிய மெஞ்ஞானம் நாலு ஞானம் ஆயிட்டது. அப்ப நாலு ஞானத்தெல்லாம் அங்க உணர்ந்தா சொல்லியிருக்கு. நீங்க பரஞானம் அவர ஞானம் ரெண்டு ஞானம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க அந்த காலத்துல. என்ன இப்ப மக்களுக்கு என்னெல்லாமோ கவலை, இப்ப சைவனுக்கு என்னெல்லாமோ கவலை அவனுக்கு. அப்ப வந்து இப்படி ஞான நூல்களை ஆராய்ந்து ஒரு சிந்தனை அவசியம்தான், பெரிய அளவில் சர்ச்சையா போயிடக்கூடாது, ஒரு சிந்தனை அவசியம்தான், அறிவார்ந்த சிந்தனை அறிவார்ந்த வாக்குவாதங்கள் அவசியம்தான் சொன்னார். நாலு ஞானம் அல்லவா சொல்லியிருக்கின்றார், ரெண்டு ஞானம் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி சொன்னார். அப்போ அதற்கு விடை கச்சேப்ப முனிவர் தணிகை புராணத்திலே சொல்லியிருக்கின்றார். நேற்று ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள், ஆதின சம்பிரதாயத்தை நம்முடைய கச்சேப்ப முனிவர் எந்த அளவு போற்றி பேணியுள்ளார். முதல்ல அந்த சம்பிரதாயம் என்னன்னு அறிந்து கொள்வதற்கு பெரிய ஞானம் வேணுங்க, அதனாலதான் அவரால்தான் அறிந்து கொள்ள முடிஞ்சிருக்கு, எல்லாராலையும் முடியலன்னு ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா. ஆகவே அங்க பெரிய புராண பாடலுக்கு விளக்கம் போல அவர் தணிகை புராணத்திலே சொல்லியிருக்கின்றார். அந்த விளக்கம்படி நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்றால், நிரல் நிறையாக கொள்ள வேண்டும். நாலு ஞானம் இருக்கு பாத்தீங்களா, நிரல் நிறையாக ஒன்றை மூணோடு சேர்க்கணும், இரண்டை நான்கோடு சேர்க்க வேண்டும். மூன்றாவது அடி வச்சுக்கோங்க, மூன்றாவது அடியில தாங்க இந்த ரெண்டு ஞானமும் இருக்கு, அபர ஞானமும் இருக்கு பரஞானமும் இருக்கு. மூன்றாவது அடி என்ன ஞாபகம் வருதா உங்களுக்கு, ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம். இதுல ஓமையிலா கலைஞானம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆகமம், கலைஞானம்ங்கிறது ஆகமம். பலகலை வேதாகமம் உமாசிவன் சொல்லுவாரு இல்லையா, பலகலை ஆகமம் யாவையினும் கருத்து சொல்வார். ஆகவே கலைஞானம் என்பது ஆகமம் இல்லையா, எனவே ஓமையிலா கலைஞானம் என்பது ஆகம ஞானம் அபரஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம் என்பது அது திருவருள் ஞானம் பரஞானம். இப்ப முதலடிய கூட்டணிங்கன்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், ஓமையிலா கலைஞானம். என்ன இந்த கலை ஆகம ஞானம் எதுக்கு வாயிலா இருக்கு, அவனுடைய திருவருளை உணர்வதற்கு தான் வாயிலா இருக்கின்றது, எனவே சிவனடியே சிந்திக்க வைக்கின்றது. அந்த சிந்தித்தல் அதுதான் மங்களம்ங்க, அந்த திருவை பெருக வைக்கின்றது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், ஓமையிலா கலைஞானம். அடுத்தது என்னது, உணர்வறிய மெஞ்ஞானம், அது என்னது, அதான் திருவருள். அது என்ன பண்ணும், பிறவியே நீக்கிறோம். பகவதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்று முதலடியை ஓமையிலா கலைஞானத்திற்கு விளக்கமாகவும், இரண்டாம் அடியை உணர்வறிய மெஞ்ஞானத்திற்கு இலக்கணமாகவும் விளக்கமாகவும் வரும்படி கச்சியப்ப முனிவர் தணிகை புராணத்திலே சொல்லியிருக்கின்றார். மேவரும் ஞானம் இரண்டு அவற்றொன்று, மேவரும் ஞானம் இரண்டு அவற்றொன்று, விமலனார் பாத தாமரையே ஓவரஞ்சிறப்பில் உணர்திரு பெருக்கும் ஒப்பிலா உயர்கலை ஞானம். தாவரும் பவத்தை தாவரும் பிறப்பை வேறுடன் களையும் தக்க மெஞ்ஞானம் ஒன்று என்று இதற்கு விளக்கமாக தணிகை புராணத்திலே அவர் அருள் செய்திருக்கின்றார். அதன்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே ஞான சம்பந்த பெருமான் உமையன்னாருடைய அருளினாலே அந்த அபரஞானம் பரஞானம் இரண்டும் கைவரப் பெற்றார். மூன்று வயது குழந்தையாக இருக்கும் போதே பெற்றுவிட்டார் ஐயா. அப்ப அவர் சரியை கரிய யோகம்லாம் ஒன்னும் அவர் செஞ்ச மாதிரி தெரியலையே. அப்பா கூட அங்க ஆற்றுக்கு போனார், இதெல்லாம் சரியாகுமா கிரியையாகுமா யோகமாகுமான்னு கேட்டீங்கன்னா, எடுத்த ஒரு பிறவிலேயே ஞானம் வாய்த்து விடுவதில்லை. ஐயா அவர்கள் ஏற்கனவே கலந்துரையாடல் விளக்கினார்கள், ஆன்மா அறிவிக்க அறிவதுதான், ஆனால் படிமுறையில் தான் அறியும். அதன் மலச்சக்தி தேய தேய தேயதான் அதன் அறிவு விளக்கம் பெற்றுக் கொண்டே வரும். எனவே பல